சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
வணக்கம். வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள்.
TWR நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். TWR ஊழியங்களை நேசிக்கிற, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, TWR ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவாராக. இந்நாட்களிலே நாம் ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 5 அதிகாரம் முழுவதையும் சிந்திக்கப் போகிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு திரும்பியதால் தேவனும் அவர்களை விட்டு திரும்பிவிட்டதை குறித்து படிக்கிறோம். இந்த அதிகாரத்திலும் வடக்கு ராஜ்யத்தின் பாவத்தை குறித்து வாசிக்கிறோம். அதற்கான நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே இது மிக இனிமையான அதிகாரம் என்று கூற முடியாது. மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தை படிக்கும்பொழுது ஓசியா தீர்க்கதரிசியின் தனிப்பட்ட வாழ்க்கையின் பின்னணியத்தையும் மனதிலே நாம் கொண்டவர்களாயிருக்க வேண்டும். இளைஞனான ஓசியா ஒரு அழகான பெண்ணை நேசித்தார். ஆனால் அவளோ விபச்சாரியாய் போய்விட்டாள். இந்த பெண் பண ஆசையினாலேயே இந்த தொழிலுக்கு சென்றிருப்பாள் என்று எண்ண தோன்றுகிறது. ஆடம்பர வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இதையே அவள் வழியாக தெரிந்தெடுத்தாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் அவளை திருமணம் செய்யும்படியாக கர்த்தர் கூறினார். ஓசியா அவளை நேசித்தபடியினாலே அவளை திருமணம் செய்து கொண்டார். 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்னரும் அவள் தனது உபச்சார பணிக்கு திரும்பிவிட்டாள். ஓசியா அவளுக்கு பின் சென்று விலை கொடுத்து வாங்கி திரும்ப தன்னிடமாக அவளை சேர்த்துக் கொண்டார். உடைந்த இருதயமும் உடைந்த ஒரு குடும்பத்தையும் கொண்டவராய் இருந்தார் ஓசியா. இந்த பின்னணியத்தினாலே வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேலை பார்த்து, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக சோரம் போய்விட்டீர்கள், தேவனுக்கு உண்மையற்றவர்களாய் போய்விட்டீர்கள், தேவனுடைய உள்ளத்திலே அவருக்கு அது எத்தனை வேதனையை கொடுத்திருக்கும் என்பதை நான் அறிவேன் என்று கூறுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரை விட்டு தூரம் போய்விட சோரம் போய்விட அவர் என்றும் உங்களை விட்டுவிடப் போவதில்லை. என்றாலும் உங்கள் பாவத்திற்காக அவர் உங்களை தண்டிக்கப் போகிறார் என்று பிரசங்கித்தார். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே வடக்கு ராஜ்யத்தின் தலைவர்களாக இருந்த ஆசாரியர்களையும் அரசனையும் குறித்து தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஓசியா 5:1, ஆசாரியர்களே இதை கேளுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள், ராஜாவின் வீட்டாரே செவி கொடுங்கள், இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும், நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். மிஸ்பா என்பது இந்த வடக்கு ராஜ்யத்தின் தென்மேற்கில் இருக்கும் பகுதியாகும். தாபோர் மலை தேசத்தின் வடகிழக்கே இருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், பச்சையாய் காணப்படுகிற ஒவ்வொரு மரங்களின் கீழும் தங்களது விக்கிரகங்களை வைத்திருந்தார்கள். தேசம் முழுவதிலும் விக்கிரகங்களை வைத்திருந்தார்கள். இப்பொழுது கர்த்தர் ஆசாரியரிடத்திலும் ராஜாவின் குடும்பத்தாரிடத்திலும் பேசுகிறார். ஏனென்றால் அவர்களையே தேசத்தின் தலைவர்களாக அவர் வைத்திருந்தார். ஏற்கனவே 4 நாம் படிக்கும்பொழுது, ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியர்களுக்கும் அப்படியே, அவர்களின் வழிகளின்படியே நான் அவர்களை விசாரிப்பேன், அவர்கள் கிரியைகளின்படியே அவர்களுக்கு பலனளிப்பேன் என்று கூறியிருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டியவர்களே தரம் குறைந்தவர்களாய் போய்விட்டார்கள். அரசனும் ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவன், ஜனங்களைப் போலவே கர்த்தரை விட்டு அவன் தூரமாய் போய்விட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் கர்த்தர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதை அலட்சியம் பண்ணி அசட்டை பண்ணி கர்த்தரை அவமதித்து வாழ்ந்தார்கள். இன்றும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சமுதாயத்திலே பார்க்கலாம், திருச்சபைகளிலே பார்க்கலாம். ஆசாரியர்கள், கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள், சமுதாயத்திலே பெரியவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள், மக்களை பாவத்துக்கு நேராய் வழி நடத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். எந்த தேசம் ஒழுக்க நெறியிலே தரம் குறைந்து போகிறதோ, தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்கிறதோ, அப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த ஜனக்கூட்டத்தின் மேல் வருகிறதாயிருக்கிறது. ஓசியா 5:2 நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள், அவர்கள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கொடூரமானவர்களாக இருந்தபடினாலே தேவன் அவர்களை கடிந்து கொள்கிறார். அங்கே கொலை செய்கிறவர்கள் இருந்தார்கள், கலகம் செய்கிறவர்கள் இருந்தார்கள், யுத்தங்களும் சண்டைகளும் இருந்தன. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழாமல், கொடுக்கப்படும் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் போவார்கள் என்றால் கதவுகள் அடைக்கப்படும். பிரியமானவர்களே, சற்றே சிந்தனை செய்து பாருங்கள். கர்த்தரை அறிந்து கொண்ட உங்களுக்கு கர்த்தர் எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தார்! அதை நீங்கள் பயன்படுத்தினீர்களா? அதை நீங்கள் சிறுவர் ஊழியங்களுக்கான வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தார். வாலிபர் மத்தியிலே வசனங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தார். கிராம ஊழியங்களுக்கான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். இதை நீங்கள் பயன்படுத்தினீர்களா என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். வசனங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளிலே, மற்றவர்களுக்கு வசனங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளிலே, மற்றவர்களுக்கு வசனங்களை கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை குறித்து அலட்சியமாய் இருந்து கொண்டு, நமக்குள்ளேயே யுத்தமும் சண்டைகளும் செய்து கொண்டு கரிசனையற்றவர்களாய் இருப்போம் என்றால் தேவன் கதவுகளை அடைத்து விடுவார். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரின் வாய்ப்புகளை அசட்டை செய்து வாழ்ந்தபடியினாலே நியாய தீர்ப்பு வந்தது. ஓசியா 5:3-4 பாருங்கள். இப்ராஹிமை நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. இப்ராஹிமே, இப்போது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைப்பதற்கு பயன்படுத்திய செல்ல பெயர்தான் இப்ராஹிம். 10 கோத்திரங்களிலே ஒரு கோத்திரத்தின் பெயர் அதுவாயிருந்தாலும், 10 கோத்திரங்களையும் அழைக்க தேவன் அந்த பெயரையே பயன்படுத்தினார். தேவன் இப்ராஹிம் என்ற பெயரை பயன்படுத்துவதற்கான 2வது காரணம், இஸ்ரவேல் மக்களின் விக்கிரக வணக்கத்தின் மத்தியில் இப்ராஹிம் இருந்தது. அரசனான எரோபெயாம் பெத்தேலிலே கன்றுக்குட்டியை வைத்தான். 2வது கன்றுக்குட்டி சமாரியாவிலே வைக்கப்பட்டது. இந்த 2 இடங்களும் இப்ராஹிம் கோத்திரத்தாரின் எல்கைக்குட்பட்டது. பெத்தேல் ஒருவேளை பென்யமீன் கோத்திரத்தாருடையதாய் இருந்தாலும், அவர்கள் இப்ராஹிமினரோடு சேர்ந்து கலகம் செய்தார்கள். விக்கிரக வணக்கத்தின் மையம் இப்ராஹிமிலே இருந்தபடியினாலே தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேலரை குறித்து பேசும்பொழுது இப்ராஹிம், இப்ராஹிம் என்றே கர்த்தர் பேசினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார்? இப்ராஹிமை நான் அறிவேன். ஆம், நம் ஒவ்வொருவரையும் உள்ளும் புறமும் எப்பொழுதும் அறிந்திருக்கிறவர் நம்மை படைத்த தேவனாய கர்த்தர். அவருடைய கண்களுக்கு யாரும் விலகி கொள்ள முடியாது. இப்ராஹிம் கோத்திரத்தின் மத்தியிலே பொன் கன்றுக்குட்டி வணக்கமும் பாகால் வணக்கமும் காணப்பட்டாலும், 10 கோத்திரங்களையும் இது கரைப்படுத்தியது. மட்டுமல்ல, தெற்கு ராஜ்யமும் இதனாலே பாதிக்கப்பட்டது. அவருடைய பாவம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர்களாய் இருந்தாலும், கர்த்தரை அறிந்தவர்களாய் இருந்தாலும், அவரிடத்திலிருந்து திரும்பி அவர்களை அறியாதவர்களாகவும் அவரை தொழுதுகொள்ளாதவர்களாயும் போய்விட்டார்கள். இதன் விளைவாக அவர்களது வாழ்க்கை ஒழுக்கக்கேடான ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் மக்கள் தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். அது தேசத்தின் நிலத்தையும் பாழாக்கியது என்று கூறலாம். பூமியும் மிருகங்களும் கூட பாதிப்படைந்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சாபம் இன்றும் அந்த பூமியில் இருக்கிறது. ஏசாயா 35:1 சொல்லப்பட்டிருப்பது போல இன்னமும் அங்கே செழிப்பு வரவில்லை. ஓசியா 5:5 பாருங்கள். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. ஆகையால் இஸ்ரவேலும் இப்ராஹிமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள். அவர்களோட யூதாவும் இடருண்டு விழுவான். இங்கே கர்த்தர் கூறுவது என்ன? 10 கோத்திரங்களும் கைப்பற்றப்பட்ட பின்னரும் அவர்களோடு சேர்ந்து யூதா ஜனங்களும் விழுவார்கள். ஆனால் வடக்கு ராஜ்யம் விழும் அதே நேரத்தில் யூத ராஜ்யமும் விழுந்து போகும் என்று அவர் சொல்லவில்லை. இருந்தபோதிலும் யூதாவும் தேவனை விட்டு பின்வாங்கியது. அதுவும் அடிமைத்தனத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யம் அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டது. தெற்கு ராஜ்யம் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபிலோனியரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போனது. சிறைப்பிடிக்கப்பட்டு போன அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கூறுவது போல இன்னமும் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பவில்லை. ஓசியா மிக தெளிவாக சொல்கிறார், கர்த்தர் அவர்களை திரும்ப அந்த தேசத்திற்கு கொண்டு வரும் பொழுது உலகமே அதை அறியும். அப்பொழுது அந்த ராஜ்யத்திலே சமாதானம் இருக்கும். ஓசியா 5:6 கவனியுங்கள். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காணமாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டார்கள். அவர்களுக்கு பிரச்சனைகள், பாடுகள், துயரங்கள் வந்தபொழுது அதிலிருந்து தப்பிக்கொள்ள மற்ற எல்லா வழிமுறைகளையும் முயற்சித்த பின்னர் தேவனிடமாய் திரும்புவார்கள். ஆனால் அவரை காணமாட்டார்கள், ஏனென்றால் தேவன் அவர்களை விட்டு விலகிக் கொண்டு விட்டார். இன்றும் பலருடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி திரும்புவது அவர்கள் செய்யும் இறுதியான முயற்சியாயிருக்கிறது. ஒருமுறை கப்பல் ஒன்று அட்லாண்டிக் கடலை தாண்டி சென்று கொண்டிருந்தது. திடீரென்று அது பெரிய ஒரு பனிப்பாறையிலே மோதி உடைந்து விட்டது. கப்பலின் கேப்டன் கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு செய்தியை அறிவித்தான். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள் என்று கூறினான். ஒரு பெண் ஓடோடி அவரிடத்திலே வந்து என்ன கேட்டால் தெரியுமா? இந்த நிலைமைக்கு வந்துவிட்டோமா? வேறு எல்லா வழிகளையும் முயற்சித்து விட்டீர்களா என்று கேட்டாளாம். இதன் பொருள் என்ன? அறிவு கெட்டிய எல்லா முயற்சிகளையும் செய்த பின்னர் முடியாமல் போகும்பொழுதுதான் கடவுளை தேடுவது என்பது பலருடைய பழக்கமாயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள்? எல்லா முயற்சிகளும் தோல்வி கண்ட பின்னர் இனி கடவுளைத்தான் தேட வேண்டும், வேறு வழியே இல்லை என்று கர்த்தரிடத்திலே வருகிறீர்களா? அல்லது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரோடு தொடர்புடையவர்களாய், அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக, அவரோடு நடக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? பலர் கர்த்தரை ஸ்டெப்னியாக நினைக்கிறார்கள். அதை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையே வராதபடி நாம் கடந்து சென்று விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அல்லது அவரை ஒரு காப்பீட்டுக் கழகம் என்று நினைக்கிறார்கள். அல்லது தீயணைப்பு படை என்று யோசிக்கிறார்கள். உண்மையாகவே ஆபத்து வந்தால் ஒழிய இவைகளெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதில்லை. அதுபோலவே கர்த்தரை குறித்து தங்கள் வாழ்க்கையிலே எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஓசியா 5:7 பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள், அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள். இப்போதும் ஒரு மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோட பட்சிக்கப்படுவார்கள். அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள் என்பது அவர்கள் தேவனுக்கு அந்நியர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை குறிக்கிறது. தங்கள் பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவிலோ அவருக்கு பயப்படுகிற பயத்திலோ அவர்கள் வளர்க்கவில்லை, ஒழுக்கத்தில் வளர்க்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் போதிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் உபாகம புத்தகத்திலே மிக தெளிவாக ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? வாசிக்கிறேன், கவனியுங்கள். உபாகமம் 6:6 முதல் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாயிருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறிவிட்டார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை மனனம் செய்ய உற்சாகப்படுத்துகிறீர்களா? தொலைக்காட்சி முன்னாலேயே அமர்ந்திருக்கும் உங்கள் பிள்ளைகளிடத்திலே, இன்று நீ வேதம் வாசித்தாயா என்று எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? அது பெற்றோராகிய உங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை மறந்து போகாதீர்கள். உங்கள் கடமையை நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்களும் கர்த்தருக்கு அந்நிய பிள்ளைகளையே பெறுகிறவர்களாயிருக்கிறீர்கள். ஓசியா 5:8 கிபியாவிலே எக்காலத்தையும், ராமாவிலே பூரியையையும் ஊதுங்கள், பெத்தாவேனிலே கதறுங்கள், பென்யமீனே உன்னை பின்தொடர்கிறார்கள். பெத்தாவேன் என்பது பெத்தேலை தான் குறிக்கிறது. இந்த பகுதியில் உள்ள பென்யமீன் வடக்கு ராஜ்யத்து மக்களோடு கூட கலகம் செய்தவர்கள். இங்கே கர்த்தருடைய எச்சரிப்பு அவர்களுக்கு வருகிறது. இந்த எச்சரிப்பு எல்லா ஜனங்களுக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்ற கட்டளையும் வருகிறது. ஓசியா 5:9 தண்டிப்பின் நாளிலே எப்ராயிம் பாழாவான், நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் தாம் அனுப்பப்போகிற தண்டனை குறித்து எச்சரிப்பும் கொடுக்கிறார். அவர்களை கடிந்து கொண்டார், அவர்களை கண்டித்தார் என்றாலும் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை அலட்சியம் செய்துவிட்டார்கள். ஓசியா 5:10 யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானவர்கள், அவர்கள் மேல் என் உக்கர கோபத்தை தண்ணீரைப் போல ஊற்றுவேன். தெற்கு ராஜ்யமான யூதா ராஜ்யமும் வடக்கு ராஜ்யத்திற்குள்ளே தங்கள் எல்கைகளை அதிகரிக்க முயற்சி செய்தார்கள். இரண்டு ராஜ்யங்களுக்கு இடையிலும் தங்கள் எல்லையை குறித்த கருத்தொருமித்த ஒப்புதல் இல்லை. இப்பொழுது ஓசியா மூலமாக தென் ராஜ்யத்திற்கும் தேவன் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். ஓசியா வடக்கு ராஜ்ய மக்களுக்குத்தான் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் அதே வேளையிலே அவ்வப்பொழுது அவர் மூலமாய் தென் ராஜ்யத்திற்கும் தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஓசியா 5:11 இப்ராஹிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். மிக வாஞ்சையோடு கூட இப்ராஹிம் ஜனங்கள் விக்கிரகங்களை பின்பற்றினார்கள், விக்கிரகங்களை தொழுது கொண்டார்கள், தன்னை சுற்றியுள்ள மக்களுடைய வாழ்க்கையை துணிகரமாய் பின்பற்றினார்கள். 12 நான் இப்ராஹிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன். இங்கே கூறப்பட்டிருக்கிற ஓமையை நன்றாக கவனிக்க வேண்டும். பொட்டரிப்பு என்று சொல்லும்பொழுது துணிகளிலே சிறு சிறு துவாரங்களை இடும் பூச்சி செய்யும் வேலையை குறிக்கிறது. பாச்சான் உருண்டைகளை பெட்டிக்குள்ளே வைக்கவில்லை என்றால் அது துணிகளை கடித்து போட்டு விடுகிறது. அதாவது ஒரே இரவிலே ஒரு நல்ல உடையை கூட அது பாழாக்கிவிட முடியும். அதைப்போல கர்த்தரும் இப்ராஹிமை மிக துரிதமாக நியாயம் தீர்க்கப் போகிறேன் என்கிறார். மட்டுமல்ல, கட்டைகளை உளுத்து போகச் செய்யும் பூச்சிகளுக்கும் தான் செய்யப்போகும் காரியங்களை அவர் ஒப்பிடுகிறார். மரத்தை அரிக்கும் பூச்சிகள் வெளிப்புறமிருந்து உள்பக்கமாய் அரித்துக் கொண்டு செல்வதில்லை, கட்டையின் மத்திய பாகத்திற்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே உள்ள அத்தனையையும் அரித்து விடுகிறது. திடீரென்று ஒரு நாள் அந்த கட்டை பலனிழந்து உடைந்து விடுகிறது. கர்த்தரை தேடாதவர்களுடைய வாழ்க்கையிலே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பும் அவ்வண்ணமாகவே வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் தொடர்ந்து ஒருவேளை கர்த்தருடைய வேலைகளிலே துரிதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒருவராய் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் உள்ளான பகுதி எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போவதை வெளியே இருந்து யாரும் பார்க்க முடியாது. வெளியே நீங்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டே இருப்பது போல தெரியும். ஆனால் உங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழவில்லை என்றால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பலன் இழந்து திடீரென்று ஒரு நாள் முழுவதும் விழுந்து போவீர்கள். எனவே எச்சரிக்கையாயிருந்து இன்றே நீங்கள் மனம் திரும்புங்கள். தேவன் இன்னமும் எவ்வளவு காலம் உங்கள் மேல் பொறுமையாயிருப்பார் என்பது தெரியாது. நாம் விரும்புவது போல பாவத்திலே தொடர்ந்து கொண்டு தேவனுடைய தண்டனைக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ண முடியாது. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:13 பாருங்கள். இப்ராஹிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது இப்ராஹிம் அசீரியரண்டைக்கு போய் யாரை ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. இப்ராஹிம் மக்கள் தேவை நிறைந்தவர்களாய் இருந்தபொழுது அசீரியர் தங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று எண்ணினார்கள். ஆனால் கடைசியில் அவர்களே வடக்கு ராஜ்யத்தை சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள். தவறான இடத்திலே உதவி தேடினார்கள். இறுதியில் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். யூதா மக்களும் காயப்படுத்தப்பட்டார்கள். அசீரியர்கள் யூதாவிற்கு எதிராய் வந்தார்கள், ஆனால் அவர்களை கைப்பற்றவில்லை. ஓசியா 5:14 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். இந்த அதிகாரம் முழுமையும் நியாய தீர்ப்பை குறித்தே கூறப்பட்டிருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் செய்தியோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறது. உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடும் ஒரு நேரம் வரும். அப்படி உண்மையாகவே அவர்கள் தேவனை தேடும் பொழுதுதான் தேவன் அவர்களை விடுவிப்பார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய எச்சரிப்பு இன்று உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து அவரை விட்டு தூரமாய் போய்க் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நியாயம் தீர்த்தபடியினாலே இன்று வேதனையோடு இருக்கிறீர்களா? உண்மையான இருதயத்தோடு அவரை நோக்கி திரும்புவீர்கள் என்றால் அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாசிக்கிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலேயும் உண்மையாகட்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வழியாய் கடந்து வரும் சகோதரனை சகோதரியே, சோர்ந்து போய் விடாமல் உண்மையான இருதயத்தோடு உண்மையான மனம் திரும்புதலோடு கூட கர்த்தரின் பாதத்திலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். அவரே உங்களை விடுதலை செய்வார், அவரே உங்களை ஆற்றி தேற்றுவார், அவரே உங்கள் காயங்களை கட்டுவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, வடக்கு ராஜ்யம் உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் துணிந்து உமக்கு விரோதமாய் சோரம் போனது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவரும் கடந்து சென்று விடாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாருக்காவது இது ஒரு எச்சரிப்பின் ஒலியாயிருக்குமென்றால் அதை அவர்கள் புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இன்றே உம்மண்டை பூரணமாய் திரும்ப உதவி செய்யும். தெற்கு ராஜ்யத்திற்கு கொடுத்த எச்சரிப்பை போல சற்று தூரத்திலே வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து இன்று யாருக்காவது எச்சரிப்பின் துணியை நீர் கொடுப்பீர் என்றால் அதையும் அவர்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்யும். உம்மை துக்கப்படுத்தும் காரியங்கள் எது என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து உம்முடைய நியாய தீர்ப்பு எங்களுக்கு வரும் முன் பூரணமாய் உமக்கு பிரியமாய் வாழ நீரே எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கனைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கனைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2:9.